SBS தமிழ்.
நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் 57வது நாடாளுமன்ற தெரிவிற்கான தேர்தல் எதிர்வரும் சனிக்கிழமை 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. நியூ சவுத் வேல்ஸ் மாநில நாடாளுமன்றம், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கீழ் சபை மற்றும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மேல் சபை ஆகிய இரு அவைகளை கொண்டதாகும். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கீழ் சபையில் உள்ள 93 ஆசனங்களுக்கும் 4 வருடங்களுக்கு ஒரு முறை தேர்தல் நடைபெற்று உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவர். 42 உறுப்பினர்கள் கொண்ட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மேல் சபை உறுப்பினர் ஒருவரின் பதவிக்காலம் 8 வருடங்களாகும். ஆகவே 4 வருடங்களுக்கு ஒரு முறை அரைவாசி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மேல் சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர். கடந்த 8 வருடங்களாக எதிர்க்கட்சியாக உள்ள லேபர் கட்சி இந்த முறை வெல்லப்போகிறதா அல்லது 3வது முறையாக லிபரல் கட்சி ஆட்சியமைக்கப் போகிறதா என்பதனை இம்மாதம் 23ஆம் தேதி முடிவு செய்யப்படும். ஆளும் கொயிலிஷன் கட்சியும் லேபர் கட்சியும் 50-50 என்ற விகிதத்தில் இரு கட்சி விருப்பு வாக்குகள் அடிப்படையில் சரிசமமாக இருப்பதாக ஒரு கருத்து கணிப்பு கூறுகிறது. மைக் பேடின் பதவி விலகலுக்கு பிறகு லிபரல் கட்சியின் தலைவராகவும் நியூ சவுத் வேல்ஸ் பிரீமியராகவும் பதவியேற்றவர் கிளாடிஸ் பெர்ஜிக்லியன். லேபர் கட்சியின் லியூக் ஃபோலேயின் பதவி விலகலுக்கு பிறகு சில மாதங்களுக்கு முன் லேபர் கட்சி தலைவராக பதவியேற்றவர் மைக்கேல் டேலி. மார்ச் 23 தேர்தல் நாள் நெருங்கி வரும் வேளையில் இரு பிரதான கட்சி தலைவர்களும் தங்களின் பிரச்சாரங்களில் மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கி வருகின்றனர். ஆஸ்திரேலியாவின் பிரபல்யமான மாநிலமான நியூ சவுத் வேல்ஸ் மாநில மக்கள் முன் உள்ள பிரதான பிரச்சினைகள் என்ன, அவைகள் குறித்து லிபரல், லேபர் மற்றும் த கிரீன்ஸ் கட்சிகளின் கொள்கைகள் என்ன, வாக்குறுதிகள் என்ன என்பதனை மக்கள் முன்னிலையில் கொண்டு வரும் சிறு முயற்சியே இந்த நிகழ்ச்சி. இரு பாகங்களாக ஒலிக்க உள்ள இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு வளர்ச்சி மற்றும் வாழ்வியல் செலவு அதிகரிப்பு குறித்து இக்கட்சிகளின் நிலைப்பாடுகளை முதலில் பார்ப்போம். நியூ சவுத் வேல்ஸ் மாநில தேர்தல் பிரச்சாரம் சிட்னி ஃபுட்பால் ஸ்டேடியத்தை மையமாக கொண்டே இரு பிரதான கட்சிகளால் செய்யப்பட்டு வருகிறது. இருமுறை நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் திறனாக ஆட்சி செய்து அதற்கு முன் ஆட்சி செய்த லேபர் அரசு விட்டு சென்ற கடனையெல்லாம் நிவர்த்தி செய்து தற்போதைய கோயிலிஷன் அரசு சர்ப்ளஸ் நிதியுடன் உள்ளதாகவும், கடந்த முறை 2015ஆம் ஆண்டு கோயிலிஷன் அரசு தெரிவு செய்யப்பட்ட போதே ஸ்டேடியங்களை மறுசீரமைப்பதற்கான அரசு நிதி ஒதுக்கப்போவதாக உறுதியளித்து அதற்கான திட்டங்களை வகுத்து தற்போது மேற்கு சிட்னி புறநகரில் உள்ள பரமட்டா ஸ்டேடியத்தை மறுசீரமைத்து கட்டி முடித்துள்ளதாகவும், இன்னும் சில வாரங்களில் அது மக்களின் பாவனைக்கு வர உள்ளதாகவும் கூறுகிறார் லிபரல் கட்சியின் பல்லின, பல் கலாச்சார மற்றும் மாற்றுத்திறனாளர்கள் சேவைகளுக்கான அமைச்சரான ரே வில்லியம்ஸ்.
Well, ultimately, we put the money aside for our stadiums at the last election in 2015 when we were elected. We actually made a commitment that we would put aside enough money to rebuild Parramatta Stadium. That's now built and the first game will be held in that new Greater Western Sydney Stadium at Parramatta in just a few weeks' time.
கடந்த வருடம் பிரீமியர் கிளாடிஸ் பெர்ஜிக்லியன் சிட்னியில் உள்ள 2 பிரதான விளையாட்டு அரங்கமாகிய ஏயின்ஸெட் ஸ்டேடியம் மற்றும் ஃபுட்பால் ஸ்டேடியமாகிய அலியன்ஸ் ஸ்டேடியம் இரண்டையும் இடித்துவிட்டு புதிதாக கட்டுவதற்காக 2.5 பில்லியன் செயற்திட்டத்தை அறிவித்தார். ஆனால் இப்பணத்தொகை அளவு மீது எழுந்த விமர்சனங்களை அடுத்து ஏயின்ஸெட் ஸ்டேடியத்தை இடித்து புதிதாக கட்டாமல் அது புதுப்பிக்கப்படும் என்று அறிவித்தார். மேலும் அலியன்ஸ் ஸ்டேடியத்தை இடித்து கட்டுவதற்கு 730 மில்லியன் டாலர்கள் ஒதுக்குவதாகவும் அறிவித்தார். அலியன்ஸ் ஸ்டேடியம் பாவிக்க முடியாத நிலையில் மூடப்பட்டு இருப்பதாகவும், அதனை புதிதாக கட்டுவது மிகவும் அவசியம் என்கிறார் லிபரல் அமைச்சர் ரே வில்லியம்ஸ்.
It was going to be much more beneficial in the long run to completely rebuild the stadium. And so there is a cost there of some $700 million. So the Labor Party are not being truthful when they talk about the cost of Allianz Stadium. It is $700 million. We have the ability to be able to do that.
ஆனால் லேபர் கட்சி ஸ்டேடியங்களை இடித்து கட்டுவது இல்லை என்று கூறுகிறது. ஸ்டேடியங்களை புதுப்பிப்போம், அலியன்ஸ் ஸ்டேடியம் மறுசீரமைப்பிற்கு சிட்னி கிரிக்கெட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் ட்ரஸ்டை செலவு செய்ய வைப்போம் என லேபர் கட்சி கூறுகிறது. இவ்வளவு தொகை பணத்தை விளையாட்டு ஸ்டேடியங்களுக்கு செலவு செய்யாமல் அத்தியாவசியமான பள்ளி வகுப்பறைகளின் கட்டுமானங்களுக்கும் மருத்துவமனை வளர்ச்சிகளுக்கும் பயன்படுத்த வேண்டும் என்றும், எதிர்வரும் நியூ சவுத் வேல்ஸ் தேர்தலை ஸ்டேடியம் கட்டுமானத்திற்கான மக்கள் வாக்கெடுப்பாக கொண்டு தேர்தலுக்கு பின் முடிவு செய்யலாம் என தனது கட்சியின் தலைவர் மைக்கேல் டேலி உறுதியாக கூறி வருவதாக கூறுகிறார். நியூ சவுத் வேல்ஸ் நாடாளுமன்றத்தில் ஸ்ட்ராத்ஃபீல்ட் புறநகர் பிரதிநிதியாக லேபர் கட்சியின் சார்பில் தெரிவு செய்யப்பட்டுள்ள எதிர்க்கட்சியின் போக்குவரத்து அமைச்சர் ஜோடி மெக்கே,
$2.2 billion is a lot of money to spend on sports stadiums at a time where we still have schools that are unair conditioned and we have demountable classrooms in many schools, some of them more than 30 years old, and of course we have growing hospital waiting lists. So I think the first thing is it's about priorities and it's about where that money would be better spent. The second thing is that Michael has made it very clear, our leader has made it very clear, that we have an election in 8 days and this is an issue that should be taken to the election.
அலியன்ஸ் ஸ்டேடியத்தை இடிப்பதற்கான தடையை விளக்குவதாக நீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து இடிப்பதற்கான வேலையை கொயலிஷன் அரசு துவக்கியுள்ளது. இது ஆளும் கொயலிஷன் அரசின் அகந்தையை காட்டுவதாக லேபர் கட்சி விமர்சித்து வருகிறது. எஸ்சிஜி ட்ரஸ்ட் போர்டில் உள்ள 2GB ஒலிபரப்பாளர் அலன் ஜோன்ஸின் அறிவுரையின் பேரில் லிபரல் கட்சி அலியன்ஸ் ஸ்டேடியத்தை இடித்து கட்டுவதில் உறுதியாக உள்ளதா என்று லிபரல் அமைச்சர் ரே வில்லியம்ஸ் அவர்களிடம் கேட்டபோது,
there are 20 members on the trust and Mr. Jones is just one member of the trust, but the trust doesn't make the decisions. The decision is ultimately made by the government. We have ownership of the stadium and ultimately we made the decision to build the stadium. We're going ahead and building it like any other infrastructure project.
சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அரசுத்துறை வளர்ச்சிக்கு என்றென்றும் ஆதரவு, பூர்வீக குடிமக்களுக்கான நியாயம் ஆகியவைகளை பிரதானமாக முன்னிறுத்தி த கிரீன்ஸ் கட்சி தனது பிரச்சாரங்களை செய்து வருவதாகவும், தங்களை திறமையாக ஆளப்போகின்றவர்களை தெரிவு செய்யும் பொறுப்பு நியூ சவுத் வேல்ஸ் மக்களுக்கு உள்ளதாகவும் கூறுகிறார். த கிரீன்ஸ் கட்சியின் சார்பில் நியூ சவுத் வேல்ஸ் மாநில மேல்சபை உறுப்பினராக கடமையாற்றும் டேவிட் ஷூபிரிட்ஜ் அவர்கள்,
dealing fairly and decently with the First Nations peoples in this state. But ultimately, it's going to be up to the voters of New South Wales, which party they trust with the long-term future of this state. I would hope that our track record as Greens MPs shows that we will always stand up for the public interest. We will always stand up for the environmental needs and the social needs of this state.
மெட்ரோ வெஸ்ட் திட்டத்திற்காக கிளாடிஸ் பெர்ஜிக்லியன் அரசு மேலதிகமாக $3.4 billion ஒதுக்க உள்ளதாகவும், இந்த திட்டத்திற்கான கட்டுமான பணிகள் 2020 ஆரம்பமாகும் என்றும், சென்ட் மேரிஸிலிருந்து புதிதாக அமைய உள்ள மேற்கு சிட்னி விமான நிலையத்திற்கான ரயில் பாதை திட்டத்திற்காக $2 billion செலவு செய்ய உள்ளதாக லிபரல் கட்சி பிரச்சாரம் செய்து வருகிறது. ஆனால் தற்போது நடைபெற்று வரும் லைட் ரயில் விஸ்தரிப்பு கட்டுமான திட்டத்தின் பட்ஜெட் அதிகரித்து வதாகவும் காலதாமதம் ஏற்பட்டு வருவதாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றதே என லிபரல் அமைச்சர் ரே வில்லியம்ஸ் அவர்களிடம் கேட்டபோது,
Oh, look, you are always going to have issues whenever you take on a major project in the middle of the city CBD. There are so many services under the ground. There are many businesses that you have to contend with, and we acknowledge that. It has been a very difficult project. But I think the important point is that it is nearing completion. We are hoping it will be finished this year. Once it is finished, it is going to provide wonderful connectivity and public transport for people moving through that area of Sydney.
மெட்ரோ வெஸ்ட் திட்டத்திற்காக லேபர் கட்சி $5 billion ஒதுக்க உள்ளதாக கூறி வருகிறது. அது மட்டுமல்ல, ஃபெடரலில் பில் ஷார்டன் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் மேலதிகமாக $3 billion ஒதுக்கப்படும் என்றும் உறுதியளித்து வருகிறார் லேபர் கட்சியின் தலைவர் மைக்கேல் டேலி. M4 மோட்டர்வே பாவனைக்கு மக்கள் கட்டும் டோல் பணத்தை மீளப் பெற்றுக் கொள்ளுதல், 2017 தற்போதைய அரசு அறிமுகப்படுத்திய சிட்னி ரயில் அட்டவணை மாற்றத்திற்கு பிறகு சிட்னி ரயில் சேவைகளில் உள்ள தாமதங்கள் மக்களை அசௌரியங்களுக்கு உள்ளாக்கியுள்ளதாகவும், ஆகவே லேபர் கட்சி டோல் மோட்டர்வே கட்டப்போவது இல்லை என்றும், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் முதலீடு செய்யப்போவதாக கூறுகிறார் லேபர் கட்சியின் ஜோடி மெக்கே.
We're going to invest about $3 billion into the current rail system. since the timetable was introduced back in November 2017, we've had countless delays and interruptions to the network, which Sydney communities have had to suffer from. We will also be different to this government. We've got different priorities. We've got Labor values, and we are not going to apologise for that. We're not going to build motorways, tolled motorways. We're actually going to invest in public transport because we need to get cars off our roads. We need to rebuild a culture of public transport use.
எதிர்வரும் தேர்தலுக்கு பிறகு அமையும் நியூ சவுத் வேல்ஸ் மாநில அரசு சிறுபான்மை அரசாக அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றும், ஆகவே இரு அவைகளிலும் கிரீன்ஸ் கட்சிக்கு கணிசமான ஆசனங்கள் இருக்கும் பட்சத்தில் இவ்வகையான திட்டங்களை அரசு தீர்மானிப்பதில் அழுத்தம் கொடுக்க முடியும் என்று கூறுகிறார் த கிரீன்ஸ் கட்சியின் டேவிட் ஷூபிரிட்ஜ்.
People I talk to are tending to say to me, well, the Liberal government deserves to lose and they should be thrown out of office. But they are also saying that the Labor government does not deserve to win, because they haven't inspired people about what changes they're going to make. And that means, well, I think we're quite likely to have a minority government, with neither the Labor Party or the Liberal Party having a majority in the Parliament. And therefore, the three or four, hopefully, crucial Greens members in the lower house, in electorates such as Balmain and Newtown and Lismore and Ballina, they may make all the difference.
நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் வேலையின்மை விகிதம் குறைந்துள்ளதாக லிபரல் கட்சி பிரச்சாரம் செய்து வருகின்ற போதும் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் வாழ்க்கை செலவு அதிகரித்து செல்வதாக கணிக்கப்படுகிறது. அதனை சமாளிக்கவே அரசு நியூ சவுத் வேல்ஸ் சர்வீஸ் சென்டர்கள் மூலம் 40-க்கும் அதிகமான திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் ஆக்டிவ் கிட், கிரியேட்டிவ் கிட் வவுச்சர்ஸ், மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான ஆலோசனைகள், முதியவர்களுக்கான சலுகை திட்டங்கள் என நியூ சவுத் வேல்ஸ் மக்களின் வாழ்க்கை செலவுகளை குறைக்க அரசு காஸ்ட் ஆஃப் லிவிங் ஸ்பெஷலிஸ்டுகளை நியமித்துள்ளதாக கூறுகிறார் லிபரல் அமைச்சர் ரே வில்லியம்ஸ்.
We are now giving $200 per year to each child who plays sport under the Active Kids rebate. And there are many other issues such as that, plus incentives and on behalf of gas and electricity prices for families, and especially on behalf of self-funded retirees.
M4 கேஷ்பேக், சோலார் பேனல்களை நிறுவி உபயோகப்படுத்த ஊக்கப்படுத்துவதன் மூலம் மின்சார கட்டணத்தை குறைப்பது, பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி சென்று வர இலவச போக்குவரத்து வழங்குவதன் மூலம் அதற்கான பணத்தை பெற்றோர் சேமிக்க முடியும் என்றும், லேபர் கட்சியின் இதுபோன்ற திட்டங்களினால் நியூ சவுத் வேல்ஸ் மக்களின் வாழ்க்கை செலவுகளை குறைக்க முடியும் என்கிறார் லேபர் கட்சியின் ஜோடி மெக்கே.
We're also looking at how we cut electricity, because solar can cut electricity costs significantly. If you look at what we're doing with the free public transport for school children, yet getting to and from school and kids on a train or a bus of a weekend is costly. We're going to take away that cost. We're also very aware that we're the most tolled city in the world for motorways. And what we've said is that we will bring back the M4 cashback.
தனியார் மயப்படுத்தலே வாழ்க்கை செலவு அதிகரிப்பிற்கு காரணம் என்றும், மின்சார உற்பத்தி நிலையங்கள் தனியார் மயமாக்கப்பட்டு வருவதே மின்சார கட்டணங்களின் உயர்விற்கு காரணம் என்றும், ஆகவே அரசு சொத்துக்கள் தனியார் மயப்படுத்தப்படக்கூடாது என்பதில் த கிரீன்ஸ் கட்சி உறுதியாக நிற்கும் என்று கூறுகிறார் த கிரீன்ஸ் கட்சியின் டேவிட் ஷூபிரிட்ஜ்.
And when we look at our power bills, the experiment that we've been going through for the last two decades of a highly privatized electricity network, which is what the Liberal Party promises going forward, that experiment has been very costly. Huge profits for the corporate players, but vastly more expensive power bills for individuals. We're now seeing the Liberal government trying to privatise our bus services, and a whole series of key bus services in Sydney have been privatised. And we also see both the Labor Party and the Coalition Party committed to more and more private roads and tollways. And the Greens have been the only consistent voice for public services, the only consistent votes to vote against privatization.
SBS Tamil Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.